வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 142 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் விண்ணப்பங்களை சுயமாக நிரப்பும் வசதியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயத்திற்கு தேவையான உரங்களை பதுக்குவோர் மீதும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் இன்று காலை 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 142 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இம்மாதம் 9 தேதி கடைசி நாளாகும். மனுக்கள் மீதான பரிசீலனை 10 தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுவை திரும்பப் பெற வரும் 13 தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு இம்மாதம் 29 தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் 152 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இம்மாதம் 23 தேதி நடைபெறுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் விண்ணப்பங்களை சுயமாக நிரப்பும் வசதியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு நேற்று தொடங்கியுள்ளதாகவும் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் தரவுகள் சேகரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே தங்களது இல்லங்கள் தொடர்பான விவரங்களை அவரவர் பூர்த்தி செய்யுமாறு பிரதமர் அந்த பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயத்திற்கு தேவையான உரங்களை பதுக்குவோர் மீதும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களின் வேளாண் அமைச்சர்களுடன் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்களது குறைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளின் விளைபொருட்களை நேரடியாக அவர்களிடமிருந்தே கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டில் 5 வேளாண் பருவநிலை மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் ஒவ்வொரு மண்டலத்திலும் விரிவான விவாதங்கள் நடத்தப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இம்மாதம் 26 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தேர்தல் ஆணையர் திரு முரளிகிருஷ்ணா, குஜராத்தில் உள்ள 15 மாநகராட்சிகள், 84 நகராட்சிகள், 34 மாவட்ட பஞ்சாயத்துகள், 260 தாலுகா பஞ்சாயத்துகளில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்தார். இதற்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 6 தேதி தொடங்கி 11 தேதி வரை நடைபெறும் என்று அவர் கூறினார். வாக்கு எண்ணிக்கை இம்மாதம் 28 தேதி நடைபெறும் என்று திரு முரளிகிருஷ்ணா தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்னா மாவட்டம் சம்ருதி விரைவுச்சாலையில் நேற்று மாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 7 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். நாக்பூர் வழித்தடத்தில் கட்வன்ஷி பகுதி அருகே கண்டெய்னர் லாரி தொழிலாளர்கள் பயணித்த வாகனம் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ஜல்னா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
வழிவகுக்கும் புரட்சி நீங்கள் தான், அரசு என்னும் எந்திரத்தின் இதயம் நீங்கள் தான், நிறுவும் ஆட்சி என்னும் கிழக்கில் தோன்றும் உதயம் நீங்கள் தான். உன் போட்டு உணர்த்தும் வலிமை இந்த நாட்டை காக்கும் தலைமை, உன் பிறப்பை பேசும் பெருமை உந்தன் பிறந்த வாக்கு உரிமை, ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு. எழுந்து வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல, கருப்பு மையே நெருப்பு ஆயுதம். திறந்து வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் கா.
காட்டும் மக்கள் நாட்டின் பெருமிதம்.
கடந்த நிதியாண்டில் பயணிகள் சேவை மூலம் 80,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது அதற்கு முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 5.96% அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. மொத்தம் 741 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 3.54% அதிகம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய துணை பிரதமர் திரு டெனிஸ் மன்ரோவ் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசவுள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலையும் ரஷ்ய துணை பிரதமர் சந்தித்து பேசவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹனுமன் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தலைநகர் தில்லியில் இன்று காலை முதல் ஆஞ்சநேயர் கோவில்களில் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ஹனுமன்கரி கோவிலில் ஏராளமானோர் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. மலுக்கா கடல் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதனையொட்டி இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியாவின் கடலோரப் பகுதிகளில் 1,000 கிலோமீட்டர் தொலைவிற்குள் சுனாமி அலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 19 பேர் உயிரிழந்தனர். அதில் பயணம் செய்த 58 பேரை இத்தாலி கடலோர காவல் படையினர் மீட்டனர். அதிக எண்ணிக்கையிலான லிபியாவைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோர் சிறிய படகில் பயணம் செய்ததால் படகு விபத்துக்குள்ளானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மாலத்தீவில் நடைபெற்ற இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மூவர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் பஹ்ரைன், கஜகஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகளை இந்தியா வென்றது. பிரதான சுற்றில் இந்தியா இடம்பெற்றுள்ள பிரிவில் கத்தார் மற்றும் நியூசிலாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ 18.4 ஓவரில் 141 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 142 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 17.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் ஒடிஷா தங்கப்பதக்கம் வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அந்த அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மிசோரம் அணியை வென்றது. ஆடவர் ஹாக்கி பிரிவிலும் ஒடிஷா தங்கப்பதக்கம் வென்றது. இறுதியாட்டத்தில் அந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்டை வென்றது. இப்போட்டியில் கர்நாடகா 21 தங்கம், 8 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாண்டா புனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், போலந்தின் ஜைமோன் கீகன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் 2ம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 142 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் விண்ணப்பங்களை சுயமாக நிரப்பும் வசதியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயத்திற்கு தேவையான உரங்களை பதுக்குவோர் மீதும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் இன்று காலை 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.